இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்த, என்னை அழைத்த என் ஆண்டவருக்கும், கனத்திற்குரிய போதகர், இந்த சபையினுடைய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அருமையான பாஸ்டர் கூறினது போல, பாளையங்கோட்டையில் இருக்கிற பிஷப் சார்ஜன்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் நான் ஆசிரியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். பாளையங்கோட்டையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் மிகவும் தெரிந்த ஒரு பள்ளிக்கூடம். ஊசி கோபுரம் என்று சொல்கிற அந்த சர்ச்சினுடைய முன்பக்கத்தில் இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. அது ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 230 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. அதிலே ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வேலை எனக்கு கிடைத்தது. ஆசிரியராக இருக்கும் பொழுது நான் கல்லூரியிலே படித்த போதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆதித்தனார் கல்லூரி, திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியிலே நான் என்னுடைய பட்டப்படிப்பை படித்த போது, எவாஞ்சலிக்கல் யூனியன் இயோ என்று சொல்கிற அந்த ஊழியத்தின் மூலமாக இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று நினைத்து இருக்கும்போதுதான் நான் படித்து முடித்துவிட்டு ஆசிரியர் வேலைக்குள்ளே வந்தேன். ஆனால் எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம் எனக்குள்ளே இருந்தது. அதோடு கூட ஆசிரியர் வேலையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு என் திருச்சபையில் நடந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில், மூக்குப்பெரியில நடந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில், அதில் அப்போது ரைட் ரெவரண்ட் ஜெய்பால் டேவிட் அவங்க ஐயா அவர்கள் அங்கே குருவானவராக இருந்தார்கள் என்னுடைய திருச்சபையில். அதற்கு பிறகு அவர்கள் பிஷப்பாக மாறிவிட்டார்கள். எங்களை ரொம்ப அதிகமாக ஆண்டவர்களை நடத்தின ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அவர்கள் ஒருமுறை ஒரு கன்வென்ஷன் நடத்தின போது ஆண்டவர் மிக தெளிவாக என்னோடு கூட பேசினார். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தேன், ஆண்டவரே நான் ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு நான் ஊழியத்துக்கு வர முடியாது, ஏனென்றால் ஊழியம் என்பது மிக கஷ்டமானது என்று எனக்கு தெரியும், ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆகவே நான் முழு நேரமாக வரமாட்டேன், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல படித்திருக்கிறேன், ஆகவே நான் ஊழியத்திற்கு வரமாட்டேன் என்று ஆண்டவரோடு நான் போராடிக் கொண்டிருந்தேன். அதற்கு பின்பு எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியும் ஒரு மேல்நிலை பள்ளியிலே டீச்சராக இருந்தார்கள். நானும் ஆசிரியர் தொழிலை பார்த்ததினாலே குடும்பம் மிக சந்தோஷமாய் மிக அழகாக போய்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மறுபடியும் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அதற்கும் நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். 1992 வருஷம் என்னுடைய கல்லூரியிலே படித்த மாணவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோம், சுற்றுலா போயிருந்தோம். கடைசியில் நாங்கள் சென்னை பட்டணத்திலே வந்து அங்கே ஹெலன் சத்யா என்று ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவர்கள் உங்களை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு ஒரு ஆங்கில இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் எங்கள் மாணவர்களெல்லாம் படுக்க வைத்துவிட்டு நான், என்னுடைய கல்லூரியுடைய முதல்வர், எல்லாரும் அந்த அம்மாவுடைய வீட்டிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். அப்போ சத்யான உயிரோடு இருந்தார். என்னுடைய பிரின்சிபால் சொன்னாங்க, நாளை காலையில் 4 மணிக்கு பையங்களெல்லாம் எழுப்பி விட்டுருங்க, நம்ம தஞ்சாவூருக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் காலையில் என்னுடைய சரீரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பலவீனத்தை உணர்ந்தேன். சத்யான இடத்துல போய் சொன்னேன், அண்ணன் எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னேன். என்னை கொண்டு மருத்துவமனையில் கொண்டு காட்டினார்கள். டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மஞ்சள் காமாலை வியாதி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள், ஜாண்டிஸ். அந்த சுற்றுலா முடித்து வீட்டுக்கு வந்தேன். பாபநாசத்தில் போனால் ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டால் சரியாகும் என்று அங்கே போய் பாபநாசத்துக்கு போனேன். கடைசியில என்னுடைய மனைவினுடைய ஊர் மார்த்தாண்டம். ஆகவே என்னுடைய மாமனார் சொன்னார்கள், நீங்கள் கட்டாயம் நாகர்கோயிலுக்கு வந்துவிடுங்கள் என்று. நாகர்கோயிலில் இருக்கிற பென்சாம் ஹாஸ்பிட்டலை கொண்டு என்னை அனுமதித்தார்கள். எல்லா மருத்துவர்களாலும் நான் கைவிடப்பட்டேன். எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், இவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் டைம் வந்தால்தான் நம்முடைய லைஃபுடைய அந்த வேல்யூ நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் வாழ்க்கை என்பது எவ்வளவு கஷ்டமானது என்பது எனக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, நீங்க உயிருள்ளவராய் இருந்தால், நான் ஒரு பரம்பரையான நான் கிறிஸ்தவன், பிறக்கும்போதே கிறிஸ்தவனாய் பிறந்தேன், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பைபிளை படித்திருக்கிறேன், நீர் உண்மை உள்ள ஆண்டவர் என்றால், நீர் குணமாக்குகிற ஆண்டவர் என்றால் எனக்கு சுகத்தை தர வேண்டும். அப்படி எனக்கு சுகத்தை தந்தால் இந்த வாத்தியாரவலையை தூக்கி தூரப்பட்டுட்டு உங்க வேதத்தை மட்டும் தூக்கிட்டு நான் உங்க ஊழியத்துக்கு வந்துருவேன் பொருத்தனை பண்ண. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3-4 நாட்கள் என்னை பரிசோதிப்பார்கள், போய்விடுவார்கள். அவருடைய முகத்தை பார்ப்பேன், டாக்டர் பென்சாமுடைய முகத்தை பார்ப்பேன், சொர்வோடு அவர் சென்று விடுவார். ஆனால் ஒரு 5 நாள் கழித்தவுடனே என் பக்கத்தில் வந்து சொன்னார், உங்க பொருத்தனையை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஏன்னா அவரத்தில் நான் சொன்னேன், இப்படி நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார், ஆண்டவர் உங்க பொருத்தனையை கேட்டிருக்கிறாரு, அதனால நீங்க இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்க, பிரச்சனை இல்லை என்று சொன்னார். 28 நாட்கள் அந்த மருத்துவமனையில் இருந்தேன். கர்த்தர் சுகமாக வெளியே வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவர் காட் இஸ் எ லிவிங் காட். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர். ஏதோ செத்துப்போன ஆண்டவரையோ, ஏதோ ஒரு பைபிளை கும்பிடு, பைபிளை வாசிக்கிறோம், ஏதோ ஒரு ஆண்டவர் எல்லாரும் கும்பிடுறது போல நம்ம கும்பிடல, ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே ஆண்டவரத்தில் பண்ணின பொருத்தனையின்படி என்னுடைய ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்வதற்காக போனேன். அப்பொழுது ரைட் ரெவரன் ஜெசன் தர்மராஜ் ஐயா அவங்க தான் பிஷப்பா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்லா படிச்சிருக்கிறாய், வருங்காலத்தில் இந்த பிஷப் சார்ஜன்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல உள்ள நீ ஒரு பிரின்சிபலாக நீ வந்துவிடலாம், அல்லது இன்னொரு கல்லூரியில ஜான்ஸ் காலேஜ் இருக்கிறது, இன்னும் நமக்கு நிறைய மர்காஷிஸ் காலேஜ் இருக்கிறது, நிறைய காலேஜ் இருக்கிறது, இந்த கல்லூரியில நீ ஒரு பேராசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு முதல்வராக கூட வருவதற்கு உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, வாத்தியார் வேலை நீ ராஜினாமா பண்ண வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஐயா ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்துவிட்டேன், நான் ஊழியத்துக்காக வரும்படியாய் பொருத்தனை செய்துவிட்டேன், ஆகவே நான் ஊழியத்துக்கு போகிறேன் சொன்னேன். அப்போ சொன்னார்கள், அப்படியானால் நீ ஒன்று செய், நம்முடைய சிஎஸ்ஐ சபைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வேண்டும், ஐயர் வேண்டும், உன்னை நான் அரசரடிக்கு அனுப்புகிறேன், நானே நம்முடைய டயசிஸ் பணத்தில் உன்னை நான் அனுப்புகிறேன், நீ பீடி முடித்துவிட்டு நம்ம சர்ச்சைக்கு ஐயரா வந்துருன்னு சொன்னான். மறுபடியும் இடத்துல சொன்னேன், ஐயா ஒரு 10 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று நான் உபவாசித்து ஆண்டவருடைய பாத்தில ஜபித்துக் கொண்டிருந்தேன். எங்க ஊரில் ஒரு பெரிய தேரி என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த தேரியில நடந்து போய் அந்த காடுகளிலே போய் அங்கே கொல்லா மரங்கள் நிறைய நிற்கும், அந்த கொல்லா மரத்தின் நிழலில் உட்கார்ந்து உபவாசித்து ஆண்டவருடைய பாத்தில ஜபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு இன்னொரு வழியை வைத்திருக்கிறேன், உனக்கு இன்னொரு வழியை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்து நானே என்னுடைய செலவில் வேதாகம கல்லூரியில் படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். படித்து முடித்துவிட்டு என்ன செய்யணும்னு மறுபடியும் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் கண்முன்னாலே காட்டின காரியங்கள், இந்தியாவில் ஆனாலும் சரி, இன்னைக்கு உலகத்தில் ஆனாலும் சரி, ரெண்டு விதமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, ஒன்றுமே அறியாத ஊழியர்கள், வேதத்தை கையில தூக்கிட்டா ஊழியக்காரங்க ஆயிடுறாங்க, பைபிளை தூக்கிட்டா பாஸ்டர் ஆயிடுறாங்க, என்னன்னே தெரியல, பைபிள்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அவர்களை குறை சொல்லவில்லை. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு ஒரு ஃப்ரீ சர்ச் என்று சொல்கிறோமே அந்த சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது 119 சங்கீதத்தை அவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த 119 சங்கீதத்தில் ஒவ்வொரு இதுக்கு இடையில அந்த ஹீப்ரு ஆல்பபெட் அதுல எழுதப்பட்டிருக்கும். ஆலஃப், பேத், கீமல், டாலத், இ, வவ், ஜயான், ஜெய்த் அப்படின்ற அந்த அந்த ஆல்பபெட் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். இந்த மனிதர் அதை குறித்து விட்டு சொல்கிறார், இந்த ஆலஃப் என்பது ராகத்தலைவனுடைய பெயர். இந்த ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பெயர் என்று அவர் சொன்னார். நான் முடிந்தவுடனே இடத்துல சொன்னேன், நீ கொஞ்சம் வேதாகம கல்லூரி படிக்க வேண்டும் என்று சொன்ன. பைபிள் காலேஜில் படித்தா எல்லாம் கெட்டு போயிடுவான். ஆவியிலே தான் நிரம்பி நான் ஜெபிக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே ஒரு கூட்டம் இன்றைக்கு நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. அறியாமையினால் செத்துக்கொண்டிருக்கிறார்கள். சரியான வழிகாட்டுவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் போதிய ஒரு கல்வி அறிவில்லை, போதிய ஒரு ஞானம் இல்லை, ஒரு வேத அறிவில்லை. பைபிளை படிக்கிறது பெரிய காரியம் அல்ல, பைபிளை குறித்து படிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இப்படி எனக்கு ஒரு ஒரு பாரம், ஜனங்களுக்கு சரியான வழியிலே நடத்துவதற்கு ஒன்றுமில்லையே ஆண்டவரே என்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களிலே கொடுத்தார். வசனத்தை தெரியாமல் ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கூட்டம் கிறிஸ்துவே அறியாம செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். பல நாடுகளிலே பார்க்கிறேன், நல்ல படித்த நாடுகளிலே பார்க்கிறேன், நிறைய கல்வி கற்ற நாடுகளிலே பார்க்கிறேன், ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்து இல்லாமல் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் இதற்கு என்ன செய்வது? நான் எத்தனை இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி ஆண்டவருக்காக நான் பிரசங்கம் பண்ண முடியும்? நல்ல ஊழியர்கள் எத்தனை இடத்துல போய் ஆண்டவருக்காக செய்ய முடியும்? ஆகவே என்னுடைய மனதிலே ஆண்டவர் வைத்த ஒரு பாரம் என்னவென்றால், நல்ல அழகான ஒரு பரிசுத்தமான தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்ட ஊழியர்களை ஆண்டவருக்காக எழுப்பணும். எழுப்பினா மட்டும்தான் இந்தியாவை, அல்ல இந்தியா மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்ம எங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை ஆண்டவருக்காக நாம் சம்பாதிக்க முடியும். ஒரு மூடி பிரசங்கியாராலே உலகத்தை முழுவதும் ஆட்டி படைக்க முடியாது, ஆண்டவர் பத்தி சொல்ல முடியாது. ஒரு வில்லிகிரகமால உலகத்தையே ஆண்டவர்களை கொண்டு வர முடியாது, இந்தியாவை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இன்னும் இந்தியாவில் இயேசு அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அகஸ்டின், நான் என்னுடைய படிப்பை முடித்த உடனே முதலாவது ஒரு மிஷனரி ஸ்கூல்ல வாத்தியாராக இருந்தேன். சந்தோஷ வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கிறது இந்தியாவில், அதுல தான் நிறைய மிஷினரி பிள்ளையுடைய படிச்சாங்க. நான் முதல்ல அங்கதான் வாத்தியாரா இருந்தேன். பிஎட் படித்த முடித்த உடனே எனக்கு ரிசல்ட் வருவதற்கு உடனே முன்பதாகவே அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஆசிரியர்கள் கிடைத்து விட்டது. நிறைய மிஷினரி பிள்ளைங்கள் என் கையில படித்தார்கள். அகஸ்டின் ஜெபகுமாருடைய பிள்ளைகள் என் கையில படித்தார்கள். அப்போதான் முதல் முறை அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கிறார், பீகாரில டஹரியோன் சோன் என்கிற இடத்துல. அப்போ ஏன்ட்ட கேட்கறாங்க, தம்பி உங்க ஏப்ரல் மே லீவ்ல நீங்க வந்து அங்க கொஞ்சம் டீச் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நாங்க போயிருந்தேன், பீகார் போயிருந்தேன், நான் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினேன். ஒரு பெண் என்னிடத்துல வந்தாள், அவள் ஹிந்தியில பேசினாள். எனக்கு டிரான்ஸ்லேட்டர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார்கள். அவ என்னை பார்த்து சொன்னா, இஷுவா, இயேசுவே, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. உடனே நான் அவளை பார்த்தேன், ஐ எம் நாட் ஜீசஸ், நான் இஷுவா அல்ல. உடனே அவர் சொன்னாள், போய் சொல்லாதீங்க, நீங்க தான் இயேசு அப்படின்னா. நான் கேட்டேன், எப்படிமா சொல்ற, என்னை பார்த்து ஏன் இயேசுன்னு சொல்ற அப்படின்னு. அவ சொன்னா, இயேசு பேசுகிறார் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சிருந்தீங்க. அந்த இயேசு பேசுகிறார்னு நோட்டீஸ் அடிச்சுட்டு நீங்க இயேசு இல்லைன்னு போய் சொன்னீங்கன்னா தப்பு தானே? நீங்க தான் இயேசுவா, நீங்க தான் ஜீசஸ் அப்படின்னா. கிறிஸ்துவே அறியாத ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் கிடக்குது. நீங்க இந்த அமெரிக்காவில் தடிக்கு விழுந்தா சர்ச் இருக்கு, கையில் பைபிள் இருக்கு. So we have the internet connections and all the provisions. நான் கிறிஸ்து அறியாம ஒரு மக்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாரத்தோடு தான் இந்த வேதாகம கல்லூரி நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டுடைய அருமையான கனத்திற்குரிய ஐயா சொன்னது போல ஒரு 3 நாடுகளிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்தால் கட்டாயம் அங்கே வாங்க. இந்த கொக்குவில் என்கிற இடத்துல ஒரு வேதாகம கல்லூரியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அங்குள்ள மக்கள் இந்தியர்களை விட 50 ஆண்டுகள் தே ஆர் இன் த பேக்வேர்ட். நம்மளோட 50 வருஷம் பின்னால் இருக்கிறாங்க. யுத்தம் யுத்தம் யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்தம், ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம். இப்பவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பதாக இன்னும் பல வழிகளில, இது யுத்தம் மாத்திரமல்ல இன்னும் பல வழிகளில கூட்டம் கூட்டமாய் மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அங்கே ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஒரு 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 எங்களுடைய சொந்தமான இடத்துல இல்லை, ஒரு ஒரு சர்ச்சில், அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் நாங்கள் மக்களை கூட்டி வைத்து அங்கே ஒரு இது நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல குவைத்திலையும் நாங்கள் ஒரு சென்டரை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் தமிழ் மக்கள் கத்தாரில் ஒரு இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறோம். நாகர் கோயிலையும் என்னுடைய வீட்டுக்கு மேலே மேல் பகுதியில் ஒரு சென்டர் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஷெராம்பூர் பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஒரு நல்ல ஒரு வேதாகம ஒரு யூனிவர்சிட்டி, ஷெராம்பூர் யூனிவர்சிட்டி, அதோடு நாங்கள் அப்ளேட் பண்ணியிருக்கிறோம். ஏன் அதில் நாங்கள் அப்ளை பண்ணோம்னு சொன்னால், அதில் படித்தாதான் சிஎஸ்எஸ் சபையிலேயோ அல்லது லுத்ரன் சர்ச்சிலேயோ அல்லது மற்ற சர்ச்சிலேயோ ஐயராக போக முடியும். இப்போ நான் வந்து ஒரு திருச்சபையில் போய் சிஎஸ்எஸ் சபையில் போய் மனம் திரும்புங்கள் அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஏன்ட்ட படிக்க வந்தாங்கன்னா, நீங்க ரசிக்கப்பட்டுதான் ஊழியக்காரனா வரணும், நீ ஆண்டவருக்கும் வாழ்க்கை ஒப்பு இருக்கணும் நான் சொல்ல முடியும். நான் அந்த கிளாஸ்ல போகும்போது அவங்க எழுமி நிற்பாங்க. சோ ஐ கேன் டீச், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே கட்டி எழுப்ப முடியும். இந்த பாரத்தோடு தான் நாங்க அந்த வேதாகம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்க ஜபித்துக் கொள்ளுங்கள். பல தேவைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. விசேஷமாக நாங்கள் என்னுடைய இடத்துக்காகவும் நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை என்னுடைய வீட்டினுடைய மாடியில்தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய ஜபங்களிலும் உங்களுடைய தனி ஜபங்களிலும் நீங்கள் அதற்காக ஜபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். எனக்கும் என்னுடைய நல்ல மனைவி தந்திருக்கிறார், 2 பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மகனும் அவனுடைய என்ஜினியரிங் முடித்துவிட்டு இப்பொழுது வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய மகளும் அவள் சாப்ட்வேர் என்ஜினியர், அவளுக்கு திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நான் உங்கள் நடுவில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஏற்கனவே நான் வாசித்த அந்த பகுதி தான் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை இன்றைக்கு தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். The first Samuel chapter 10 and the verse 6. நானே வாசிக்கிறேன். Then the Spirit of the Lord will come upon you, and you will be prophesy with them, and be turned into another man.
வேறு மனுஷனாக மாறுவாய். அன்புக்குரியவர்களே, நான் பல நாடுகளிலே பயணம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது பலர் என்னிடத்தில் வந்து கேட்கிற ஜபிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஐயா எங்க வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா, எங்க வாழ்க்கை மாறாதா அப்படின்னு அழுற நிறைய பேரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் வித்தியாசமா இருக்குது. சிலர் வந்து ரொம்ப தருத்திரத்திலும் நெருக்கத்திலும் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் ஆசீர்வாதமா வரணும். சிலர் ரொம்ப ஸ்டேட்டஸா இருக்கிறாங்க, நல்ல பணக்காரரா இருக்காங்க, வீடுலாம் இருக்கு. ஆனா வாழ்க்கையில வியாதி, வாழ்க்கையில துயரம், வாழ்க்கையில நெருக்கங்கள் அவங்க வாழ்க்கை ஆட்டி படைக்கும் போது அவங்க சொல்றாங்க வாழ்க்கை மாறாதாங்க, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா. பைபிள்ல ஆண்டவர் நிறையவருடைய வாழ்க்கையை மாத்தியிருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரன், கை கால ஆட்ட முடியாது, முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருந்ததுனால வாசல் வழியா அவரை கொண்டு வர, ஏசு இருந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியல, கூரைய பிரிச்சிட்டு உள்ள கொண்டு வந்தான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது அந்த இமை பொழுதுல அவன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போயிட்டான். என்ன ஒரு அருமையான ஒரு ஒரு சூப்பர் காரியம். நாகமான், நாகமான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா இன்பம் அர்த்தம். ஆனா அவனுடைய வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது. பேருதான் இன்பம். நம்ம ஊர்லயே நிறைய பேர் வச்சிருப்பாங்களா, சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தா சாந்தியே இருக்காது. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்களோட வெள்ளத்துறன்னு ஒருத்தன் படிச்சான், அவன் கண்ணங்கரையேன்னு இருப்பான். நம்ம ஒரு கருப்பட்டி போல இருக்கும். அது எங்க ஊர் கருப்பட்டி ரொம்ப விசேஷமானது. அது எங்க ஊர் பயணி ரொம்ப விசேஷமான பயணி. அவனை சொல்ல உனக்கு வெள்ளத்துறன்னு பேர் வைக்கிறத விட கருப்பு துறன்னு பேர் வச்சா நல்லா இருந்திருக்கூடான்னு சொல்லியிருக்கேன். அதே போல இங்க நாகமான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நாகமான் அப்படின்னா சீற்று அர்த்தம். ஆனா அவனுடைய வாழ்க்கை எல்லாம் வேதனையான வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, இதுல போய் மூழ்கின்னு சொல்றாரு. அவன் மூழ்கி எழும்பின உடனே வேதம் சொல்கிறது சின்ன பிள்ளையுடைய சரீரத்தை போல அவனுடைய சரீரம் மாறிட்டான். ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினாரு. நிறையவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு வேறு மனுஷனுடைய வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றிக்கிறார். சவுலை பாருங்கள், ஒரு கொலைகாரன், பயங்கரமான சால் சவுல், அதான் சரியான மூல பாஷை. எபிரே பாஷையில சவுல், அது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க சவுல். சவுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேட் பிக் அப்படின்னு அர்த்தம், பெரிய அர்த்தம். ஏன்னா அவன் வந்து ஒரு பெனியமின் கோத்திரத்தில் பிறந்தவன். அவங்க அப்பாவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சான். என்ன தாழ்வு மனப்பான்மை? இருந்திருந்து இந்த கடைசி கோத்திரத்தில் பிறந்துட்டேனே, ஏன் கடவுள் என்ன இப்படி இப்படி பிறக்க வச்சாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சான் அவனுக்கு. அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தவன, அவன் பெரியவன் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஒரு விசுவாசத்துல ஒரு அருமையான பேரை வைக்கிறான். இப்ப நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது விசுவாசத்தில பேர் வைக்க வேண்டும். அந்த பேர் வந்து அதுக்கு ஒரு ஆசீர்வாதமான பேர் இருக்கணும். எங்க அப்பா எனக்கு பேர் வைக்கும்போது சொன்னாங்க, என்ப்பா எனக்கு பிரைட்னு வச்சீங்கன்னு கேட்டேன். அமெரிக்காவில ஒரு பிரைட்னு ஒருத்தர் இருந்தாராண்டா, பெரிய ஊழியக்காரரா, நீனும் ஊழியக்காரனா வருவோம்னு எங்க அப்பா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறார். அப்ப எங்க அப்பாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அமெரிக்கா வருவேன் நான் நினைக்கல. அமெரிக்கா வரணும் விரும்பவும் பெருசா நான் விரும்பவும் இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த பரிசுத்தவானுடைய பேரை எனக்கு வச்சதுனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதை நினைச்சுதான் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். அப்போ இவன் சவுல், சவுல் பெரியவன் பெயர் வைக்கிறார் ஆண்டவர். ஆனா வாழ்க்கையில அவன் பாத்தீங்கன்னா பல காரியங்கள், பல நெருக்கங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுறார். புதிய பாட்டில் அந்த சவுல்னு வரும்போது அந்த சவுலுடைய வாழ்க்கையை பவுலா மாற்றுறாரு. லாங்குவேஜ் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். சிலவர் வந்து ஜோமனமா சொல்லுவாங்க, ஏ பவுல சவுல வந்து பவுலா மாத்திட்டாரடா. அது வந்து அந்த மாத்தினதுக்காக பேர் வைக்கல, லாங்குவேஜ் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். இந்த லாங்குவேஜ்ல அந்த பேர் இப்ப ஆம்பர் பிரைட் இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல சொல்ல போனா பிரகாஷ். ஓ த பிரைட் செல்வக்கு மாற பிரகாஷா மாத்திட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறத, அப்படி சொல்றத என் காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், மாறாதா என்கிற ஏக்கத்திலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நான்கு காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியாய் விரும்புகிறேன். ஏனென்றால் பழைய பாடு எல்லாம் புதிய பாட்டுக்கு நிழல் ஆட்டங்களாக இருக்கிறது. புதிய பாட்டில் வருகிற எல்லா காரியங்களுக்கும் பழைய பாடு ஒரு நிழல் ஆட்டமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வார்த்தையோடு, உங்களுடைய வாழ்க்கையோடு நான் இதை இணைத்து பேசும்படியாக விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் இந்த பகுதியிலே போட்டிருக்கிறார்.
சவுல் சாதாரண ஒரு ஆடை மேய்த்து கொண்டிருந்தவன், சாதாரண ஒரு ஷெஃபர்ட் பாய், ஆர்டினரி ஃபேமிலியில பிறந்தவன். ராஜாவாக மாறுவதற்கு எந்த விதமான ஒரு ஒரு முகாந்திரமும் அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆர்டினரி மேன், சாதாரண ஒரு மனுஷன், ஒரு கிங்க ஆண்டவர் மாத்திரார். அப்போ இந்த இதுக்கு இடையில ஒரு நாலு காரியங்கள் நடந்திருக்கிறது. அந்த நாலாவது காரியம் வரும்போதுதான் ஆண்டவர் அவனை வேறு மனுஷனா மாத்திடுறார். ஒரு பைபிள்ல போட்டிருக்கு, அவன் எண்ணங்கள் மாறிவிட்டது, அவனுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்துவிட்டது, அவனுக்கு ஒரு ஒரு போல்னஸ் வந்துவிட்டது. ஆடை பார்த்து ஆடு ஓடு ஓடுன்னு ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு இப்ப மனுஷரை மேய்க்கக்கூடிய அளவுக்கு பெரியவனா மாறிட்டான். இதுக்கு இடைப்பட்ட நாட்களிலே நடந்த நாலு காரியங்களை நான் இந்த பகுதியில் எழுதியிருக்கிறது பாருங்கள். ஒரு காரியங்கள் அவன் மாறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாம் வசனத்தை பாருங்க. நீ இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற போது ராகேலின் கல்லறை அண்டையில ரெண்டு பேரை நீ பார்க்க போற. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ராகேலுடைய கல்லறையின் பக்கத்தில் ரெண்டு பேரை நீ மீட் பண்ணுவேன். இது உன்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு காரியம். ராகேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இங்கிலீஷ்ல ரேச்சல் சொல்றோம் நம்ம, தமிழ்ல ராகேல் அப்படின்றோம், எபிரேய பாஷையில ராகேல் தான். ராகேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடுன்னு அர்த்தம். ஆடு, அன்பானவர்களே, இந்த ஆடு என்று சொன்ன உடனே நம்முடைய கண்களுக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் அழகா உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்களை கொண்டு வச்சிட்டார். கடந்த வருஷம் நான் குவைத்துக்கு போயிருந்த போது அங்கே இருக்கிற பாஸ்டரும் சபையாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் ஒழுங்கு பண்ணாங்க. ஃபைலக்கா அப்படின்னு ஒரு தீவு இருக்கு, குவைத்துக்கு போனா பார்க்கல, பியூட்டிஃபுல் ஐலாண்ட். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கடல்ல போனோம். அங்கே நடு கடல்ல ஃபைலக்கா ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்கு ஒரு பிக்னிக் ஒழுங்கு பண்ணாங்க, ஒரு சின்ன ரிட்ரீட் ஒழுங்கு பண்ணாங்க. அதில் நான் தான் மெயின் ஸ்பீக்கராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கப்பலில் போனோம் நாங்கள், குவைத்திலிருந்து ஒரு அழகான கப்பலில் போனோம். போகும்போது பார்த்து சொன்னார், அண்ணா தெரியுது பாருங்க, அதான் ஈராக். அண்ணா அங்கே நிறைய மரங்கள் எல்லாம் தெரிகிறதில்ல தான், அதான் ஈராக் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஈராக்கு உள்ள போக முடியாவிட்டாலும் அந்த கப்பல் இருந்தாவது ஈராக்க பார்க்கிறேனே என்று சொல்லி பார்த்துக்கொண்டே போகும்போது பாஸ்டர் சொன்னாரு, இந்த ஈராக்கு தான் ஒரு காலத்தில் ஏதேன் தோட்டம் இங்கேதான் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னார். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்னு கேட்டேன். சொன்னார், இந்த பைபிள்ல ஏதேன் தோட்டத்தில் ஓடின எல்லா ஆறுகளும் இந்த ஈராக்கில் இன்னைக்கும் இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஓடின ஆறுகள், அந்த ஆறுகள் இன்னும் இருக்குது, இன்னும் இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டம் இல்ல, அந்த செழிப்பு இல்ல, அதெல்லாம் பாழா போச்சு. ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப அழகாக உருவாக்கி ஆதாமை ஏவாளையும் கொண்டு அந்த தோட்டத்தில் வச்சிட்டார். அன்பானவர்களே, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, இதை மட்டும் செஞ்சிருடா, சந்தோஷமா இருடான்னு சொன்னார். நமக்கு அதான கஷ்டம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆதாமும் ஏவாளும் செய்துட்டாங்க. அந்த இலைகளை கோர்த்து தனக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி தன்னை மறைத்துக் கொண்டு நிற்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாம் எங்கடா இருக்கிற? ஆதாம் நீ எங்கடைய? வேர் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் ஹவ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்குது, எப்படி இருக்குது? அவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு கீழ்படியாதனால நாங்க பாவம் செய்து நாங்க ஒழிச்சிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், கோடிக்கணக்கான மிருகங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு மிருகத்தை மட்டும்தான் ஆண்டவர் அந்த தோலுடைய உண்டு பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டார். நான் நினைக்கிறேன் ஒட்டக சிவங்கி இடத்துல போட்டு கேட்டிருப்பாரு, ஒட்டக சிவங்கி நான் உன்ன கொல்ல போறேன், உன் ஆடை எடுத்து ஆதாம் கொடுக்க போறேன். நோனோ,
இதை விட்டு நான் வரவே மாட்டேன். சிங்கத்தில் போய் சொல்லிருக்கலாம், உனக்கு பார்த்தா நல்லா அழகா குஷனி போ, குஷனா இருக்கிறது, அழகா இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிறது, உன் ஆடை கொடுக்கட்டுமா? நோ, ஆட்டுக்குட்டி மட்டும்தான் தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கு, தன்னுடைய தோல் ஆடையை அந்த ஆதாமுக்கு கொடுக்கிறதுக்கு தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படிந்தது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை ஆண்டவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் நிபந்தனை இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க அப்படி செஞ்சாதான் நான் இப்படி செய்வேன். ஆண்டவரே, நான் சொன்னது போல ஆண்டவரே, நீங்க என்ன அப்படி வச்சாதான் நான் இப்படி இருப்பேன். ஆண்டவரே, இல்ல பிரியமா இருக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமா சொல்றேன், அவங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் வேறு மனுஷனா நிச்சயமா மாற்றிடுவார். கீழ்ப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதல் படி. கீழ்ப்படி இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு மனுஷன் சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், என்னை எங்க போச்சோன்னாலும் நான் போறேன். ஆண்டவரே, எங்க போச்சோன்னாலும் நான் போறேன். ஆண்டவரே, என்ன செய்ய சொன்னாலும் செய்ற. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க நான் எந்த காரியத்திலையும் நான் ஒரு டிமாண்ட் பண்ணாம என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் படி. இரண்டாவது படியை பாருங்கள், மூன்றாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா, சத்தமா வாசிக்கிறீங்களா? போதும். இரண்டாவது ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு படி இருக்கிறது, அது பெத்தேல். யாக்கோபு என்று வேத புத்தகத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். நான் சில திருச்சபைகளுக்கு போகும்போது யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கிறேன். யாக்கோபு என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன என்று நான் நிறைய திருச்சபைகளில் கேட்டிருக்கிறேன். எல்லாரும் ஏகோபித்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? எத்தன் என்று சொல்வார்கள். தட்ஸ் ராங். யாக்கோபு என்றால் கேட்ச் அப்படின்னு அர்த்தம், பிடித்துக் கொள்ளுகிறவன். அந்த எபிரேய பதத்தில் யாக்கோபு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பிடித்துக் கொள்ளுகிறவன் என்றால் அவன் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படும் போது சகோதரருடைய காலை பிடிச்சுக்கிட்டே வந்தான். அதனால அவனுக்கு யாக்கப் அப்படின்னு பேர் போட்டான். யாக்கப் தமிழ்ல யாக்கோபு அப்படின்னு சொல்றோம். அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் வாழ்க்கையில அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இவன் அப்பாவை ஏமாத்தினான், அவன் பிள்ளைங்க அவனை ஏமாத்துறான். நம்ம இன்னைக்கு என்னத்தை விதைக்கிறோமோ அதான் ஆண்டவர் நமக்கு அறுக்க போறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க உழைச்சிங்கன்னா நீங்க நல்ல நல்ல அறுவடையை நீங்கள் ஆண்டவருக்காக பெறுவீர்கள். ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்வாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தை விட நம்முடைய சாட்சி என்பது மிக முக்கியமானது. இப்ப நான் வந்து பிரசங்கம் பண்ணலாம், என் பிரசங்கத்தை நீங்க கேட்பீங்க. என் மனைவிட்ட போய் ஜாய்ஸ் நீதான் என் பிரசங்கத்தை கேட்கணும்னு சொன்னா ஜாய்ஸ் கேட்க மாட்டான். அவளுக்கு பிரசங்கம் முக்கியம் இல்லை, என் வாழ்க்கை தான் முக்கியம். என் மகாட்ட போய் நான் கன்கார்டன்ஸ்ல இருந்து பேசுறேன், ஹீப்ரூல இருந்து பேசுறேன்னு சொல்லி பேச முடியுமா? அது சொல்லி அதெல்லாம் தேவையில்லப்பான்றுவான். நல்ல ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா வீட்டுக்கு நான் சாட்சியா தான் இருக்க முடியும். யாக்கோபு விதைத்தான், அதை அறுக்கிறான். கடைசியில் ஒரு நாள் அவன் திரும்பி வரும்போது அவங்க அண்ணன் அங்கிருந்து வராரு. இந்த குற்றம் உள்ள மனம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, பாவம் இருந்தாதான் நமக்கு பயம் இருக்கும். ஐயோ எங்க அண்ணன் கொள்ள வந்துட்டானன்னு சொல்லி தனிமையா உட்கார்ந்து ஆண்ட இடத்துல போராடுறான், ஜபிக்கிறான். ஆனா இவன் போகும்போது, தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது, ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய வார்த்து, அவன் ராத்திரி தூங்கிறான், முதல் நாள் தூங்கிறான், தூங்கும்போது ஒரு தரிசனத்தை காண்கிறான், தேவதூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குறதா இருக்கிறான், அதுல எண்ணெய ஊத்திட்டு அவன் சொல்றான், இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, ஆண்டவர் என்னை இங்க சந்தோஷமாய் திரும்பி வர பண்ணினால் நான் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் காணிக்க கொடுப்பேன் பொருத்தனப்படுறான். அந்த இடத்துக்கு அவன் என்ன பெயரிட்டான் என்றால் பேத்தேல். பேத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வீடுன்னு அர்த்தம். எப்ரே பாஷையில பேத் பேத்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு பேத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வீடு. ஏல் அப்படின்னா கடவுள், ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். பேத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. பைபிள்ல நிறைய இடத்துல நீங்க பாக்குறப்ப, நீங்க மாத்தாடத்துல வந்தீங்கன்னா விளை விளன் பருவிப்பான், சொத்த விளை, அந்த விளை, இந்த விளன் பருவிப்பாங்க. தினவில் போனீங்கன்னா குளம்னு பேர் வைப்பாங்க, என்ன பேய் குளம், சாத்தாங்குளம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தா எல்லாமே வீடுன்னு பேர் வைப்பாங்க. பேசதாய், சதாய்னா கிரேஸ், சதாய் அப்போ கிருபையின் வீடு, பெதானி ஆனினா என்னுடைய வீடு, மை ஏலி ஏலி லாமா சபக் ஆனி, மை ஹவுஸ். இப்படி எல்லாமே அங்க வீடு வீடு வீடுன்னு நிறைய பெயர் வைத்திருக்கிறத நீங்க வேத புத்தகத்துல பார்க்கலாம். இவன் என்ன பெயர் வைக்கிறான் தெரியுமா? This is none other than the house of God. அதுக்கு அவன் கர்த்தருடைய வீடுன்னு பெயர் வச்சான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டும் என்றால், listen me, உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான், பெரிய பணக்கார குடும்பத்தை நான் பிறந்தவன் அல்ல. கல்லூரியில படிக்கும்போது நான் பெரிய படிப்பு படித்தவன் அல்ல, ரொம்ப பெரிய மார்க் எடுத்தவன் அல்ல, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆண்டருடைய பெரிய கருவையினாலே என்னுடைய டாக்டரேட் முடிக்க ஆண்டர் உதவிச்சது, அதில் இன்னொரு பக்கத்தில் நான் வைத்துக் கொள்ளணும். பெரிய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், ஆனால் என் கூட படித்தவங்களெல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஆண்டர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். சில நேரங்களில் என்னுடைய தனிமையிலே உட்கார்ந்து கண்ணீரோடு நான் ஆண்டருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் ஏமாத்திரம் ஐயா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின உன்னுடைய அன்பை துதிப்பேன் என்று நான் அழுதிருக்கிறேன். Seek you first the kingdom of God and his righteousness, everything shall be added unto you. கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இத்தனை வயது ஆகிறது நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளைங்க ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. நீங்க நாசரேத்துக்கு வந்திருப்பீங்க, சில நாசரேத்துக்காரங்களா இருக்கலாம். அந்த தேவாலயம் ஜான்ஸ் சர்ச்ல அதிகாலையிலிருந்து ராத்திரி வர சர்ச் திறந்தே இருக்கும். அந்த சர்ச்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் திருவிருந்த ஆராதனை உண்டு. ஏன்? ஒவ்வொரு நாளும். ஏன்? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு காலரா வியாதி வந்தது, மெடிக்கல் சயின்ஸ்னால ஒண்ணுமே சாதிக்க முடியல. அப்போ மர்காஷி சையர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் காலையில் ஆராதனைக்கு வாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் திருவிருந்து கொடுக்க போறேன். திஸ் இஸ் நாட் எ பிரெட் பட் திஸ் இஸ் எ மெடிசின். உங்க கையில வாங்கிட்டு அப்பா இந்த வியாதியை மாத்திருங்கன்னு ஜோம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு இந்த வியாதி வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க, வியாதி போயிரும் சொன்னார். அந்த நாசரத் மக்கள், பிரகாசபுரம், மூக்குப்பிரி, இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் வந்து காலையிலேயே வந்து முழங்கால் பண்ணிட்டு மர்காஷி சையர்ட முன்னால நின்னுட்டு, ஐயா அந்த ரொட்டியை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமா இருக்கிறது, இதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை பிச்சு கொடுத்தாரு. இந்த காலர வியாதி அணையோட போயிடுச்சு. இன்ன வரை அவங்க தே ஆர் அப்சர்விங் தட்டா கம்யூனிஸ்ட் சர்வீஸ். அதனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. பல வேலைகள் நடுவில் தூரமா டிரைவ் பண்ணி இந்த குளிரில் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. நான் ஊழியக்காரனா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை கோடி கோடியா ஆசீர்வதிப்பார். ஆலய ஆராதனையை விட்டுறாதீங்க. எதை செய்றீங்களோ செய்யலையோ உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. வேதத்தை எதை வாங்கி கொடுக்கறீங்களோ கொடுக்கலையோ உங்க பிள்ளைக்கு வேதத்தை வாங்கி கொடுங்க. ஜபம் பண்றதுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அயோக்கியம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கரைதரையில்லாத பரிசுத்தவான்களா இயேசுவை தரிசிக்கணும்னா, ஆவியானவரே என்ன பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என்னை ஒரு தூய்மை உள்ளவனா மாற்று ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியா என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் நிச்சயமா சொல்ல முடியும், இந்த திரும்பி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது, நான் ஆசிரியராக இருந்திருந்தால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கியிருப்பேன். இந்தியாவில் ஒரு 70,000 பெரிய பணம். ஆனா வாத்தியார் வேலையை ஆண்டவர் விட சொல்லும்போது ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு ஜுவாலஜி படித்திருக்கிறேன், மாஸ்டர் டிகிரி முடித்திருக்கிறேன், பிஎட் படித்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல நான் படித்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா ஊழியத்துக்கு வந்தா எனக்கு யார் ஆண்டவர் எனக்கு என்ன போஷிப்பார்கள், யார் என் தேவையை சந்திப்பாங்க? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். கடந்த நாட்களிலே நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு பாடலை ஆண்டவர் எனக்கு கண்மலால் வைத்தார். என்ன பாட்டு தெரியுமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆடுகளை போல ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு பைபிளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால் அவன் நாம் செய்ய வேண்டிய காரியம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? மூன்றாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால், வேதத்தில் எழுதியிருக்கிறது, பெலிஸ்தியர்களுடைய தானயத்திற்குள் போவாய். இந்த பெலிஸ்தியர் தானயம் என்பது தமிழில ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு பைபிள்ல பாசறை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. பாசறை கலைஞர் கருணாநிதியோ அல்லது பிரதர் ஸ்டாலினோ அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத நான் பார்த்திருக்கிறேன். கழகத்தின் பாசறை அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அன்பானவர்களே, பாசரன் அறை என்பது ஒரு மகிழ்ச்சியான இடம் அல்ல. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு யுத்த தர்மம் உண்டு. காலையில 10 யுத்தம் ஆரம்பிப்பாங்க, 5 முரசு கொட்டினோடனே விட்டுருவாங்க. இப்ப உள்ள யுத்தத்தை போல இல்ல. இப்போனா அதுக்கு ஒரு சட்டம் கிடையாது. எப்ப வேணாலும் அடிடா, அவன் தூங்கும் போது அடிக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் இப்போ உள்ள யுத்தம். அப்ப அப்படி இல்லை, எல்லாரையும் எழுப்பி வச்சு அவன் எழும்பின பிறகுதான் சண்டை போடுவாங்க. கரெக்டா கொஞ்சம் சூரியன் முதிக்கிற, சூரியன் மறைகிற நேரத்தில் ஒரு ட்ரம் அடிப்பாங்க, அதை முடிச்சுட்டு பாசறைக்கு வந்துடுவாங்க. பாசறையில் என்ன நடக்கும்? அந்த காயங்கள் எல்லாம் கட்டுவாங்க. சோர்ந்து வந்திருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒயின் கொடுப்பாங்க, சாப்பிடா, நாளைக்கு இன்னும் நல்லா யுத்தம் பண்ணணும். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பது, ஒரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்பது நாம் அந்தரங்கத்தில் செய்கிற யுத்தத்தில் தான் இருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நீங்க போராடுறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ,
அந்த அளவுக்குத்தான் ஆசீர்வாதம். இந்த ஊருக்கு வந்தவன எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, பில்லி கிரகாம் ஐயா அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. வேற உனக்கு எனக்கு ஆசை இல்லை, அதை பார்க்கணும் இதை பார்க்கலாம் ஆசை இல்லை. மூடி பிரசங்கர் அவருடைய இடத்தை பார்க்கணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருந்தது. அந்த பரிசுத்தவங்களை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பில்லி கிரகாமை குறித்து நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு பரிசுத்தவனுடைய வீட்டுக்கு அவர் போனாராம். எல்லா அறையும் அவருக்கு காட்டினாங்களாம். பெட்ரூம்ல பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் பில்லி கிரகாம். அங்க போனா அங்க ரெண்டு பள்ளம் கடந்ததா குழி, ஒரு சின்ன பள்ளம் கிடக்கிறது. அப்போ அந்த கைட்ட கேக்குறாராம் பில்லி கிரகாம், ஐயா இந்த ரெண்டு குழி கிடக்கிறதே இந்த பெட்ரூம்ல என்னன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, இந்த பரிசுத்தவான் இதே இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபிச்சு ஜெபிச்சு அவர் முழங்கால்கள் எல்லாம் தேய்ந்து இந்த இடத்துல பள்ளம் விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைகிரகம் என்ன செய்தாரா, சின்ன பையன், அப்போ அவருக்கு 20-25 வயசு இருக்கும். அவர் என்ன செய்தாராம், அதே இடத்துல முழங்கால் போட்டு சொன்னாராம், ஆண்டவரே பாவியா வந்திருக்கிறேன், ஆண்டவரே பலவீனனா வந்திருக்கிறேன், அறிவில்லாதவனா வந்திருக்கிறேன், இந்த பரிசுத்தவான் ஜெபித்த அதே இடத்துல முழங்கால் போட்டிருக்கிறேன், யுத்தம்னு எனக்கு பலன் தாரும், யுத்தத்தில் ஜெயிக்க எனக்கு பலன் தாரும், நான் தனியா யுத்தம் பண்ணுனா நான் தோத்துருவேன்ப்பா, ஆனா உங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ண நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரேன், எனக்கு பலன் தாரன்னு அழுதாராம். இன்னைக்கு அவரை திரும்பி பார்க்கும்போது சிலர் சொன்னாங்க, பெரிய பிளைன் வச்சிருக்கிறாரு, உலகமெல்லாம் போறாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவரோடு செய்கிற யுத்தத்தில் தான் இருக்கிறது, கண்ணீரில் தான் இருக்கிறது. நான் உங்களை ரொம்ப அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், கனத்துக்குரிய ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சபை ஆண்டவரோடு யுத்தம் பண்ணட்டும். இன்றைக்கு ஊழியர்கள் தேவனுடைய பாதத்தில் ஜபிக்கிற ஊழியர்களாக இருக்க வேண்டும். அதான் என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நான் சொல்லுவேன், நீ பைபிள் காலேஜ் படிக்கிறியோ இல்லையடா, நீங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜில் போயிட்டு நான் அழுதுருக்கிறேன். நான் படித்த பைபிள் காலேஜில் முதல் நாள் கல்லூரிக்கு போனேன், கல்லூரிக்கு போயிட்டு பாத்ரூம் போனேன், பாத்ரூம்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் முன்னால் ஒருத்தர் சொன்னார், இது அக்கினியா இருக்கும்னாரு, நீ பைபிள் காலேஜுக்கு போ அந்த காலேஜ் அக்கினியா இருக்கும்னாரு. அப்பந்தான் எனக்கு மீனிங் புரிஞ்சுது. அது வேற எந்த காலேஜ் இல்லை, மதுரையில் இருக்கிற அரசலடி காலேஜ் தான். அவர் என்ன சொல்லி அனுப்பினார், அது அக்கினியா இருக்கும், நீ போய் படிக்க போற, நீ அக்கினியா திரும்பி வந்தா நல்லதுன்னாரு. உள்ள போறேன், பாத்ரூம்ல போறேன், அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஆண்டவரே பாத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே உண்மையான ஒரு கூட்டத்தை எழுப்ப எங்களுக்கு பேலன்ஸ் தார் ஆண்டவரே. பெரிய வேதத்தை கற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, பரிசுத்தத்தை கற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப எங்களுக்கு பேலன்ஸ் தார் ஆண்டவரே. முழங்காலி நின்று ஜபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப எங்களுக்கு பலன் தாராண்டு வரேன்னு சொல்லி நாங்கள் ஜபித்தோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால எனக்கு ஏதோ ஒரு சின்ன காயத்தை கடல்ல உரசிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய எண்ணம் அதுதான், இந்த பிரேக் செல்வகுமாரால இந்தியாவை சந்திக்க முடியாது, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாது, ஆனா என்ன போல 50 பேரை நான் உருவாக்க முடியும். ஒவ்வொருத்தனையும் நான் ஆண்டவருக்காக உருவாக்கிட்டோம்னா அவன் அங்கங்கங்க பிரசம் பண்ணிட்டே இருப்பான், எங்கேயாவது காயத்தை உரசிக்கிட்டே இருப்பான். கடல் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தினால இயேசுங்கிற பேரை உலகம் முழுவதும் நம்ம பறைசாற்ற முடியும். யுத்தம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மகா பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய டிசப்ஷன், ஒரு பயங்கரமான கொள்ளைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை இப்ப காட்ட போறாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போலே நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேள்விப்படுங்க, அந்த ப்ளூ ரைஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க. இப்போ ஜப்பான்ல என்ன செய்ய போறாங்க தெரியுமா, இயேசு கிருஷ்ணனுடைய வருகையை பிரத்யட்சமா காட்ட போறாங்க. அப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு இது போல ஒரு கம்ப்யூட்டரோடதான், இதே போல ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும், இதோட ஒரு 50 மடங்கு பெருசா இருக்கும். அதுல ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த ப்ளூ ரைஸ் ஒன்று காட்டுறாங்க.
இப்போ என்ன வந்து அப்படியே இங்க நிறுத்திடலாம். நான் இந்த அமெரிக்காவுக்கு வராவிட்டாலும் என்ன பிரத்யட்சமா இங்க நிறுத்த முடியும்? உங்க கண்ணுல 3D நீங்க என்ன பாப்பீங்க? அப்படியே பிரத்யட்சமா நிற்பேன். ஆனா என்ன தொட்டு பார்த்தா நான் நிக்க மாட்டேன். திஸ் இஸ் த நியூ டெக்னாலஜி. நீங்க வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சவங்களுக்கு அதை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதுல ஒரு நியூ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி என்ன செய்ய போறானா ஜப்பான்காரன், என்ன செய்ய போறானா அந்த வானத்துல அப்படியே இயேசு காட்ட போறான். அங்கிருந்து ஒரு எக்கால சத்தத்தையும் காட்ட போறான். அப்போ திடீர்னு சொல்லி நீங்க பாப்பீங்க, 1000 5000 தூதரோட இயேசு அப்படியே வருவார், பிரத்யட்சமா அப்படியே வருவார். என்ன நடக்கும்? சிலர் தற்கொலை பண்ணிடுவான். ஓ, இயேசு வந்துட்டாரு, என்ன கொண்டு போல, தற்கொலை பண்ணிடுவான். சிலர் என்ன பண்ணுவான், இப்படி 2 தடவை 3 தடவை காட்டும் போது உண்மையாவே இயேசு வந்தாலும் அவரை ஏறிடமான ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த உலகத்துக்கு வரப்போ. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பார்வையில நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அழ வேண்டும், நம்முடைய திருச்சபைகளுக்காக அழணும். இன்னைக்கு இந்த ஊர்ல எவ்வளோ அழகான இடம் இருக்கிறது, கிட்டத்தட்ட இங்க எழுதி போட்டிருக்கிறாங்க 340 எவ்வளோ மக்கள் இதில் உட்காரலாம்னு எழுதி போட்டிருக்காங்க பின்னால. நம்ம எல்லாம் சரி ஜெபிப்போமானால், ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோமானா இந்த இடமெல்லாம் நிரம்பி வழியுமே. இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவரால் எழுப்ப முடியுமே. முதலாவது ஆடுகளைப் போல நாம் கீழ்ப்படினோம், இரண்டாவது பெத்தேலை போல ஆண்டுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மூன்றாவது பெலிஸ்தீருடைய தானயத்தை போல யுத்தத்திலும் முழங்காலிலும் ஜெபத்திலும் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும், நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், The Spirit of the Lord will come upon you and He will change your life. தேவனுடைய ஆவியானவர் உன் மேல வருவார், நீ வேறு மனுஷனாக மாறுவாய். இயேசு மரிச்சிட்டாரு, சீஷர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, சீஷர்கள் எல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க. இனி அவ்வளவுதான், எல்லாம் பினிஷ், ஊழியம் எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் செத்து போயிட்டாரு, செலுவில் அறைந்து கொண்டுட்டாங்க, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறான். ஆண்டவர் உயிரோடு எழும்பி தான் ஜீவன் உள்ளவர் என்பதை காட்டுகிறார். காட்டிட்டு சொல்றாரு, இங்க போங்க, எருசலேமுக்கு போங்க, அங்க ஒரு மேல் வீட்டு அறை இருக்கிறது, எனக்காக நீங்கள் அங்கே காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள் அப்படின்னார். விசுவாசம் 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 அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அந்த விசுவாசத்துக்கு சரியான ஒரு 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 இன்டர்பிரேஷனை நிறைய பேர் கொடுக்க தவறிவிடுகிறார்கள். அதுல ஒரு இன்டர்பிரேஷன் என்ன தெரியுமா? பற்றுருதி. அந்த வார்த்தையை அழகா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தேவன் பேர்ல ஒரு பயங்கரமான உறுதி, அதான் விசுவாசம். பற்றுருதி அப்படின்னு தமிழ்ல, தமிழ் பைபிள்ல நீங்க திருவிவிலியம் அப்படின்னு ஒரு பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல விசுவாசம் அப்படின்னு வர்ற வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் பற்றுருதி அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க, கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டையிலடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வசனம் படிச்சிருக்கீங்களா? காத்திருக்குதல் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நிறைய பேர் ஆண்டு பதில் சொன்னாங்க, அப்படி உட்கார்ந்து சோத்ரம் 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 அப்படின்னு ஒரு 5000 சொல்லணும், இதுதான் காத்திருக்குதல் அப்படின்னாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, அமைதியாய் பொறுமையாய் இருக்க வேண்டும் அப்படின்னாரு. நான் என்னுடைய ஹீப்ரு பைபிளை திருப்பி பார்த்தேன். இந்த காத்திருக்குதல் அப்படிங்கிறதுக்கு எப்ரேய பைபிளில் காவா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கலாம். எப்ரேய பைபிளில் காத்திருக்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்ரேய பைபிளில் காவா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த காவாவுக்கு என்ன மொழிபெயர்த்திருக்காங்க தெரியுமா? பின்னி பிணைந்திருத்தல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கான். அதான் ஆக்சுவல் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். நீ தேவனோடு பின்னி பிணைந்திருந்தால் ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நடந்தாலும். தட் இஸ் அ குட் டிரான்ஸ்லேஷன். நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மூல பாஷையில் அப்படிதான் இருக்கு. நீ ஆண்டவரோடு பின்னி பிணைந்திருந்தால் களைப்படைய மாட்டாய். ஒரு பிஷப் இருந்தார், அவர் பேர் போலிகார். போலிகார்ப்னு ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அந்த பரிசுத்தவானுக்கு 84 ஆகும்போது ஒரு 12 வயசு பையன் காட்டி கொடுத்துட்டான், ஹி இஸ் போலிகார் தி பிஷப் ஆஃப் பிஷப் அப்படின்னா. அவரை காலில் கயிறை கட்டி இன்னொரு முனையை குதிரையில கட்டி 5 கிலோமீட்டர் கரகரகரம் இழுத்துட்டே போனாங்க. இழுத்துட்டு போகும்போது சொன்னாங்க, இயேசுவை சவித்து விடு. அவர் சொன்னாரு, எப்படி ஆண்டவரை சவிப்பேன்? ஊருக்கு நடுவில் கொண்டு வந்தாங்க, ஒரு கம்பில் அவரை கட்டி வச்சு தலையில தாரை ஊத்தி அவரை கொல்றதுக்காக தீ கொளுத்த போறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த கையும் காலையும் கட்டி கட்ட வேண்டாம், என்னை கவுத்து விட்டுருங்க, நான் ஓட மாட்டேன். 84 வயசு வர எங்க ஆண்டவர் எனக்கு எந்த தீமையுமே பண்ணல. 84 வயசு வர என் தேவைகளெல்லாம் எங்க ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாங்க, நான் ஓடவே மாட்டேன், என்னை அவுத்து விடுங்க. அவுத்து விட்டாங்க. அவர் முழங்கால் பண்ணிட்டு கையெத்துக்கிட்டு சொன்னாராம், அறியாம செய்யறாங்க, மன்னிங்க ஆண்டவரே, உங்களை போல சொல்றதுக்கு எனக்கு அருகதில்லை, ஏன்னா நீங்க இப்படி சொன்னீங்க, அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு அருகதில்லை, ஆனா அந்த பற்றுறுதியா இருக்கு, எனக்கு பலன் தாருன்னு சொல்லி ஜோமனாராம். அவர் தலையில தார ஊத்தி அவரை கொலை செய்தார்கள். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு பேச கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில இந்த பற்றுறுதி உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கிறதா? தானியலை போல, ஒரு அருமையான யோசிப்பை போல, ஒரு பவுலை போல, ஆண்டவரே நான் உன் மேலே உறுதியா இருக்க எனக்கு இன்னும் பலன் தார ஆண்டவரே. ஆண்டவரை பத்தி கேட்கிறோமா? மேல்வட்ட அறையில் அவர் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையா மாற்றும்படியா விரும்புகிறார். பலவீனமான உங்க வாழ்க்கைய பலனுள்ள வாழ்க்கையா மாற்றும்படியா விரும்புறாரு. சோர்ந்து போன உங்க வாழ்க்கைய பலனடைகிற ஒரு வாழ்க்கையா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய 4 காரியம், ஒரு ஆட்டுக்குட்டிய போல உங்களை ஒப்புக்கணும். அதனாலதான் ஆட்டுக்குட்டிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டிருக்கிறாங்க. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, ஒரு சிங்கத்தோடு கூட ஒப்பிடுறதை விட ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆட்டுக்குட்டியோடு தான் அதிகமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறார். 2வது, கர்த்தருடைய ஆலயம் என்பது மிக முக்கியமானது. 3வது, ஜபத்திலே நாம் ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். உங்க பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜோம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜோம் பண்ணுங்க. உங்க சந்ததி கர்த்தரை சேவிக்கணும், ஆண்டவர் விட்டு ஒரு நாளும் போயிடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்காக, குறிப்பா உங்க பிள்ளைகளுக்காக, வாலிய பிள்ளைகளுக்காக முழங்கால் நின்று, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசம் எப்படியோ இருக்கிறது, எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க சாட்சியுள்ள பிள்ளையா மாற எங்களுக்கு பலன் தாரும்னு இங்க ஜெபிக்கணும். 4வது, அந்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படணும். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவீர்களானால் மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, கர்த்தருடைய வாழ்க்கையில வாழணும்னா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. உங்களை வேறு மனுஷனாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜோமனோமா? நம்ம எல்லாரும் முடிந்தா எழுமி நிற்கலாம். ஆமே, எழுமி நிற்கலாம். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதே அநேகருடைய கண்களிலே கண்ணீரை பார்த்தேன். நிறைய பேருடைய கண்கள் உடைந்து போயிருக்கிறத நான் கவனித்தேன். என் வாழ்க்கை மாறாதா அப்படின்னா ஏக்கம் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் பலவிதமான நெருக்கத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது. எதிர்காலத்தில் நினைக்கும் போது ஒரு பாரம் இருக்கிறதுன்னு ஒருவேளை நீங்கள் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றிடுவார், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வச்சிருவார், கவலைப்படாதீர்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக தான் அந்த நாளில நீ இந்த செய்தியை கொண்டு வந்தீங்கப்பா, என்னை மாத்துறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கீங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லித்தரீங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். நீண்ட வண்ணமாக வாயை திறந்து ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஒரு வார்த்தை கேட்போமா? மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்தில் நிற்கிறாங்களே என்னமோ யோசிப்பாங்களோ நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவரே பாத்துல சொல்லுவோம், நன்றி சொல்லுங்க, பார்க்கலாம் வாய் தரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே, என் குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல திருச்சபையை கொடுக்கிறேன், நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய பாதத்தில் திறப்பில் இருக்கிற ஒரு தேவதாசரை கொண்டு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பின் ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த சபை கரைதரையற்ற ஒரு சபையாய், பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையாய் எங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று பாத்துல கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ இடங்களுக்கு போகும்போது சபைகளை பார்த்துவிட்டு கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஐயா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோமையா, உம நன்றியோடுமை துதிக்கிறோமையா, உமை ஸ்தோத்தரிக்கிறோமையா ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபம் ராஜா. ஆண்டவரே ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் முடிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் கூட ஒருவராயிலும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த இடங்களில் மாற வேண்டும் என நினைக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரினுடைய இருதயத்தில் போட்டிருந்த பாரங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களோடு பேசி அவர்களை பலப்படுத்தி உம்முடைய மகிமையான வழியில் அவர்களை நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாத்தில ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.